சுந்தரதாஸ் படைக்கும்
எம்ஜிஆர்
நிழல்
நிஜம்
நிரந்தரம்.
மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும்.
எம்ஜிஆர் முதலமைச்சராக பதவி வகித்த 10 ஆண்டு காலத்தில் நல்ல பல திட்டங்களை தீட்டி அவற்றை அமுலாக்கினார். அவற்றில் முதலாவதும் பலரால் வியந்து பாராட்டப்பட்டதுமான திட்டம் சத்துணவு திட்டம். பள்ளிகளில் படிக்கும் வறிய பிள்ளைகள் காலை உணவு கூட உண்ணாமல் பாடசாலைக்கு வருவதை அறிந்திருந்த எம்ஜிஆர் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தை அமுல்படுத்தினார்.
3.5 வயதில் நான் அந்த பள்ளி அனுபவித்தவன். 3 நாட்கள் என் அண்ணையும் நானும் அண்ணனும் எந்த பதவியும் பணி இல்லாமல் வருமானம் இல்லாமல் வெளியே பிச்சை எடுக்க முடியாது என்ற நிலைமையில் கதையை தூட்டிக் கொண்டு தாயார் காலையில் குளிப்பது கொஞ்சம் தண்ணீரை கொடுப்பது இப்படி 3 நாட்கள் நாங்கள் சாகிறந்தோம். பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அம்மையார் 2 வீட்டுக்கும் கூரை எழுந்திருப்பதில் இடைவெளி இருந்தது, ஒரே சிவர்தான். அங்கிருந்து அவர்கள் முழத்திலே கொஞ்சம் அரிசியை கொடுத்து, நீ வயசாச்சின்னு சந்தே, நீ போ, உங்களுக்கு குழந்தைகளை ஏன் கோர்ல, அதை கஞ்சி ஊத்து என்று சொன்னார்கள். அந்த கஞ்சி ஊற்று என்று அந்த சொன்ன தாய் அங்கு தலாடித்தால் இந்த தனியன் இப்போது இல்லை, இந்த குடும்பமே இருந்திருக்காது. இந்த நிலைமை நாட்டிற்கு வர வேண்டுமா என்று எண்ணினார். அதற்காக சத்துணவு கொடுத்தால் அவரெல்லாம் பிச்சைக்காரராக்கிறது என்று சொல்வது என்ன நியாயம் என்பது எனக்கு புரியவில்லை.
இதற்கு படித்த புத்திஜீவிகள் என்று கருதப்பட்ட பலரிடமிருந்து எதிர்ப்பும் விமர்சனமும் கிளம்பியது. அரசு கஜானா காலியாகிறது, இலவச உணவால் மக்கள் வரிப்பணம் வீணாகின்றது என்றெல்லாம் கூறப்பட்டது. ஆனால் சிறுவயதிலே பசியின் கொடுமையை அனுபவித்திருந்த எம்ஜிஆர் எதிர்ப்புகளை அலட்சியம் செய்தார். குழந்தைகளுக்கு தொடர்ந்து சத்துணவு கிடைக்க வழி செய்தார். இது பற்றி சிலம்பு செல்வர் மாப்போசி இவ்வாறு கூறுகிறார்.
மதியச்சோறு கொடுத்தார், காலணி கொடுத்தார், சீருடை கொடுத்தார், இலவசமாக புத்தகங்களை கொடுத்தார். இவ்வளவும் அரசியல் சட்டத்தில் மற்றவர்களெல்லாம் புறக்கணித்து விட்ட மறந்துவிட்ட ஒரு விதிக்கு விதி செய்தார் இந்த சாதனைகள் மூலம்.
தமிழ் மொழியில் எழுத்துக்களின் எண்ணிக்கை அதிகம், அதனை குறைத்து நவீனப்படுத்த வேண்டும் என்பது திராவிடக் கழகத்தின் தலைவரான ஈவேரா பெரியாரின் நீண்டகால அபிப்பிராயம். 1979 பெரியார் 100வது விழா கொண்டாடப்பட்ட போது அவரை கௌரவிக்கும் முகமாக பெரியாரினால் வலியுறுத்தப்பட்ட தமிழை எம்ஜிஆர் அரசு அமுலாக்கியது. வழக்கம் போல இதற்கும் எதிர்ப்பு உருவானது. தெலுங்கரான ஈவேரா சொல்லி மலையாளியான எம்ஜிஆர் தமிழ் மீது கை வைப்பதா என்று சிலர் எதிர்த்தனர். ஆனால் காலப்போக்கில் அதுவும் பிசுபிசுத்து விட்டது.
எம்ஜிஆரின் வரலாற்று சாதனைகளில் ஒன்று தஞ்சாவூரில் தமிழுக்காக தமிழ் பல்கலைக்கழகம் அமைத்தது. தமிழ் அறிஞர்கள் பலரை கொண்ட குழு ஒன்றினை அமைத்து தமிழ் பல்கலைக்கழகம் எப்படி அமைய வேண்டும் என்று திட்டமிட்டு தஞ்சையில் பிரம்மாண்டமான பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. இன்றைக்கும் அதன் தமிழ் பணி தொடர்ந்த வண்ணமே உள்ளது.
அறிவியல் துறையிலும் பொருளாதார துறையிலும் பொறியியல் துறையிலும் மருத்துவத்துறையிலும் இது போன்ற பல துறைகளில் தமிழில் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில், தமிழால் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும், அது வளர வேண்டும் என்பது என்னுடைய பேராவல் என்பதை இங்கே குறிப்பிட்டு விரும்புகின்றேன். பின்னால் வருகின்ற சந்ததிகளுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை உண்டாக்கி தர எல்லா வகைகளிலும் எல்லா பிரிவுகளிலும் தமிழாலே காரியத்தை சாதிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும் என்ற நிலைமையை உருவாக்க இந்த தமிழ் பல்கலைக்கழகம் காரணமாக இருக்க வேண்டும் என்ற என் ஆர்வத்தை அவரை டாக்டர் மாப்போசி அவர்களுக்கு பதிலாக நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன்.
அண்ணா முதல்வராக இருந்தபோது 2வது உலக தமிழாராய்ச்சி மாநாடு சென்னையில் 1968 நடைபெற்றது. எம்ஜிஆர் தமிழக முதல்வராக இருந்தபோது 1981 மதுரையில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இம்மாநாட்டில் அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தியும் கலந்து சிறப்பித்தார்.
எம்ஜிஆர் பிறந்த நாடான இலங்கை 1983 பாரிய இனக்கலவரத்துக்கு உள்ளானது. 1983 ஜூலை கலவரத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் தங்களது உடைமைகளை இழந்தார்கள். ஆயிரக்கணக்கானோர் உயிர்களையும் தங்கள் உறவினர்களையும் இழந்தார்கள். சொந்த நாட்டில் பிழைக்க வழியில்லாத இலங்கை தமிழர்கள் லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்தார்கள். எம்ஜிஆர் தலைமையிலான தமிழக அரசும் மக்களும் இவர்களை இருகரம் நீட்டி வரவேற்றார்கள்.
நான் அவரிடம் அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அவர் மிகவும் அதாவது தன்னுடைய அதாவது ஒரு ஒரு மனம் விட்டு பழகுவார். அதாவது அவருடைய இவ்வளோ ஒரு எளிமையான ஒரு தன்மை இருந்தது. அவரிடம் ஒரு ஒரு பெரிய ஒரு தான் ஒரு முதலமைச்சர் என்ற ஒரு இதோட அவர் எங்களோட அந்த அதிகாரத்தோட பழகல. எங்களோட ஒரு உண்மையிலேயே ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு சொந்த சகோதரனை போல அவர் என்னோட பழகினார். பழகி மிகவும் அவர் எங்களுடைய பிரச்சனையை நல்லா விளங்கி கொண்டிருந்தார். எங்களுக்கு அந்த அது என்னுடைய என்னுடன் இந்த எங்களை போராட்டத்தில் தான் ஒரு முழு ஆதரவு தான் தர வேண்டுமென்றதில் ஒரு விருப்பத்தோடு இருந்தார். அது மட்டுமல்ல அவர் என்னோட சொல்வார், நீங்கள் விடக்கூடாது, நீங்கள் அவரோட எதிர்த்து போராடணும், அதுக்குரிய முழு ஆயுத உதவியும் சரி எல்லா உதவியும் நான் செய்வேன் என்றதை அவர் எப்பவும் எனக்கு வலியுறுத்தி கொண்டிருந்தேன். மற்றது அவருக்கு எங்களிலே ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தது தான் அதில் நான் அறியக்கூடியதாக இருந்தது. மற்றது அவருடைய அந்த உதவி தான் அந்த காலகட்டத்தில் எங்களை இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்றதுக்கு காரணமாக இருந்தது. அந்த நேரம் அந்த உதவி எங்களுக்கு கிடைத்திராட்டி எங்களால் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்துக்கு அவர் செய்த உதவி இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மிக பெரிய உதவியாக இருக்கிறது.
இலங்கை அகதிகளாக வந்த லட்சக்கணக்கான மக்கள் தங்குவதற்கென தமிழகம் எங்கும் அகதிகள் முகாம்கள் அமைக்கப்பட்டன. இலங்கையில் இடைநிறுத்தப்பட்ட கல்வியை தொடர மாணவர்களுக்கு தமிழக பாடசாலைகளிலும் கல்லூரிகளிலும் இடவசதிகள் செய்யப்பட்டன. இலங்கையில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்காக கண்டன பேரணிகள், ஹர்த்தால்கள் என்பனவும் தமிழக அரசினால் நடத்தப்பட்டன. தமிழீழ போராட்டத்தில் ஈடுபட்ட பல விடுதலை இயக்கங்களுள் எம்ஜிஆரை கவர்ந்தது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமும் அதன் தலைவர் பிரபாகரனும் தான். அதன் காரணமாக அந்த இயக்கத்துக்கு கோடிக்கணக்கில் பண உதவியையும் ஏனைய உதவிகளையும் எம்ஜிஆர் வழங்கினார். இதனை விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனே குறிப்பிட்டிருக்கின்றார்.
அடுத்த ஒரு சந்திப்பில் நானும் போய் எல்லாருமாக சேர்ந்து கலைத்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் சங்கர் அண்ணன் மெதுவாக அவரிடம் சொன்னார், இப்படி எங்களுக்கு ஆயுத ரீதியாகவும் நாங்கள் எங்களுக்கு உதவிகள் தேவைப்படுகிறன்ற பொழுதுதான் அவர் கேட்டார், உங்களுக்கு ஆயுத ரீதியாக இவ்வளவு என்ன உதவி தேவைப்படுகிறது. அவர் சொன்னார், நாங்கள் ஆயுதங்கள் வேண்டி கொண்டு போய் அங்கே எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காக எங்களுக்கு ஆயுதத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 கோடி ரூபாய் அளவில் அங்கே பணம் தேவைப்படுகின்ற உடனே அவர் உடனே அதை அது பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு அதை தந்து உதவுகிறேன் என்று உடனே சொன்னேன். ஒரு எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாமல் உடனே அந்த இதை சொன்ன உடனே எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக போய்விட்டது. எங்களுக்கு எங்களால் நம்பவும் முடியாமல் போய்விட்டது. இவர் உண்மையாக சொல்கிறவரான என்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அடுத்த நாளே அவர் எங்களை வந்து சந்திக்க சொல்லிவிட்டு நாங்கள் போகும் பொழுது எங்களுக்கு முதல் தொகையாகவே அந்த பணத்தை எங்களுக்கு தந்தார். அப்போ அதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு அவரில் ஒரு மிக நம்பிக்கை ஒன்றை ஏற்படுத்தியது. அதுக்கு பிறகு அவரை நாங்கள் அடிக்கடி சந்திக்க வேண்டிய சூழல் வந்தது. இந்த எங்களுக்கு பணம் தருவதில் இருந்து எங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆரம்பித்தல.
இந்திய அரசுக்கும் தமிழ் விடுதலை இயக்கங்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் ஓர் உதவும் கரமாகவும் பாலமாகவும் எம்ஜிஆர் திகழ்ந்தார் என்று பல நெடுமாறன் குறிப்பிட்டுள்ளார்.
ஈழத்தமிழர் துயரம் துடைப்பதில் அவருக்கு நிகரான ஒரு முதலமைச்சரை இதுவரை தமிழகம் பெறவில்லை.
எம்ஜிஆர்
நிழல்
நிஜம்
நிரந்தரம்.
ஒலித்த குரல்கள் நந்திவர்மன் மற்றும் இந்துமதி. எழுத்தும் ஆக்கமும் சுந்தரதாஸ். தயாரிப்பு ரைசல்.